హల్లెలూయా, హల్లెలూయా, హల్లెలూయా. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம், அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
அதிகாரம் 24, இறை வார்த்தைகள் 13-35 முடிய. வாரத்தின் முதல் நாள் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலையில் உள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவும். அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் வினவி கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழிநடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளியோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாட்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர், நாசரேத்து இயேசுவை பற்றியே தான் பேசுகின்றோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ரேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாள்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களை சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற்காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும், இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிழிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் ஆட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டுமல்லவா என்றார். மேலும், மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரமாயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்தபோது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டுகொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும்போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமி இருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கும் தோற்றமளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும், அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள்.
ஆண்டவர் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பெருவிழாவினுடைய மகிழ்ச்சியான நாட்களில் உங்கள் ஒவ்வொருவரையும் உயிர்த்த இயேசு ஆண்டவருடைய அனுபவத்திற்குள் அன்புடன் அழைத்து செல்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். உன்னிடம் உள்ளது எது? இன்றைய வாசகங்கள் நம்மை ஆழமாகவும் அழுத்தமாகவும் சிந்திக்க அழைக்கிற ஒரு அருமையான ஒரு சிந்தனைக்குரிய தலைப்பு தான் உன்னிடம் உள்ளது எது. முதல் வாசகத்திலே நம்ம பார்க்கிறோம், சீடர்கள் எல்லாம் அந்த உயிர்த்த இயேசுவினுடைய அனுபவத்தை பெற்ற பிறகு, இதோ அந்த அன்பு சீடர்கள் ஆண்டவருடைய மகிமையின் அடையாளங்களாக கடந்து சென்றார்கள். அவர்கள் விடுதலையின் அடையாளமாக தங்களை வெளிப்படுத்தினார்கள். ஆண்டவருடைய மகிமையின் சின்னங்களாக அவர்கள் பிரதிபலித்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழல் நிலவிக்கொண்டிருந்த பொழுதுதானே, அந்த சூழல் நிலவிக்கொண்டிருந்த அந்த நேரத்திலே அவர்கள் ஒரு மகனை பார்த்தார்கள். முதல் வாசகம் விவரிக்கிற அந்த காட்சியை மீண்டும் உங்களுடைய உள்ளத்திலே நினைவுபடுத்தி பாருங்கள். அங்கே கடவுள் அவர்கள் வழியாக ஒரு பெரிய அதிசயத்தை அங்கே காட்டுகிறார். அந்த சீடர்கள் சொல்லுகிறார்கள், எங்களிடத்திலே பொன்னும் வெள்ளியும், நீ எதிர்பார்க்கிற காரியம் என்னிடத்திலே இல்லை, ஆனால் எங்களிடத்திலே இருக்கிறதை நாங்கள் கொடுக்கிறோம், எங்களிடத்திலே உள்ளதை நாங்கள் உனக்கு கொடுக்கிறோம் என்று சொல்லித்தானே ஒரு மிகப்பெரிய ஒரு அருள் அடையாளத்தை அவர்கள் அந்த இடத்திலே செய்து அந்த மகனுக்கு விடுதலை கொடுத்து கடவுளுடைய விடுதலை செய்தியை அந்த இடத்திலே அடையாளமாக்கினார்கள் நம்முடைய அன்பு திருத்தூதர்கள். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, இதோ எல்லாம் நிறைவேறிவிட்டது. நம்மளுடைய ஈஸ்டர் எல்லாம் முடிஞ்சிருச்சு. எனவே நான் பழைய வாழ்க்கைக்குள்ளே போய் என்னுடைய செயல்பாடுகளை மீண்டுமாய் நான் பழைய ஃபைலை தூசி தட்டி எடுத்து வாழ்க்கையில் வச்சுக்கொள்வதைப் போல பழைய வாழ்க்கை முறையை நம்ம தேடிப்போகக்கூடாது என்பது கடவுளுடைய திட்டம். இந்த புதிய ஒரு ஆசீர்வாதம், அவர்கள் திருத்தூதர்கள் நமக்கு ஒரு நல்ல அடையாளமாக நின்று கொண்டிருக்கிறார்கள். அவங்க எப்படி வாழ்ந்தார்கள் எப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் இயேசுவினுடைய அந்த உயிர்த்த இயேசுவின் அனுபவத்தை பெற்ற பிறகு அவர்களுடைய செயல்பாடுகள், அவர்களுடைய பேச்சு, அவர்களுடைய அந்த திறன், செயல்படுத்துகிற திறன் எல்லாமே வித்தியாசமாக இருந்ததை பார்க்கிறோம். என் அன்பு தேவப்பிள்ளைய, ஆண்டவர் இதோ இந்த உயிர்த்த இயேசு ஆண்டவருடைய அந்த அனுபவத்துக்குள்ளே வர விரும்புகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த அபிஷேகத்தை கொடுத்து உங்களையும் ஆசீர்வதிக்கப் போகிறார். ப்ரைஸ் தி லார்ட், ஹாலேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் இதோ நம்ம நிறைய காரியத்தை குறித்து குழம்பி போய் கிடக்கிற ஒரு காலகட்டத்தில் தான் இன்று ஆண்டவர் உயிர்த்த இயேசுவின் அனுபவத்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நம்மையும் திருத்தூதர்களாக, சீடர்களாக, சீடத்திகளாக எழுப்பி அநேகருக்கு நாம் வாய் திறந்து பேசணும்னு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நமக்கு இதெல்லாம் கொடுக்க போகிறார். அப்போ நீங்கள் இந்த அனுபவத்துக்குள்ளே வரணும்னா நீங்கள் முதல்ல ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லணும், ஆண்டவர் இந்த அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கணும், இந்த உயிர்த்த இயேசுவின் அனுபவம் உங்களுக்கு கிடைக்கணும்னா, திருத்தூதர்கள் ஆண்டவருடைய பெயரால் எழுந்து ஓடுவோம் என்று சொன்னாங்களே, அந்த மனநிலை உங்களுக்கு வரணும். எப்போ எங்கே ஓடணும் ஃபாதர், எப்படி ஓடணும், அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஆண்டவருக்கு முன்னாடி சொல்லுங்கள், ஆண்டவரே உம்முடைய பிறப்பு, இறப்பு, உயிர்ப்பு இதை தான் மறைபொருள், இந்த மறைபொருள் தான் நற்செய்தி, இந்த நற்செய்தியை நான் எடுத்து செல்வேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா போதும். ஆண்டவருக்கு வார்த்தை கொடுத்தீங்கன்னா போதும், ஆண்டவர் என்ன செய்வார், உங்களையும் அவருடைய அந்த மீட்பு திட்டத்தினுடைய அதிசயமான கருவியாக உயர்த்தப் போகிறார். நான் துவக்கத்திலே ஒரு கேள்வி கேட்டேன், உன்னிடம் உள்ளது எது? இப்போது சீடர்கள் அவங்கக்கிட்ட இருக்கிறத கொடுத்தாங்க, எங்ககிட்ட இதுதான் இருக்குது அப்படின்னு. அப்போ நீங்கள் நற்செய்தியாளர்களாக ஆண்டவர் அனுப்பக்கூடிய நல்ல அடையாளங்களாக போகிற போது நீங்களும் கொடுக்க வேண்டி வரும். அப்போது நல்ல ஒரு உள்ளத்தை கொண்டிருக்கிற, நல்ல ஒரு மனநிலையோடு ஆண்டவர் கூட பயணிக்கிற பிள்ளைகள் கண்டிப்பாக அறிந்து வைத்திருப்பார்கள் அவர்களிடத்திலே உள்ளது எது என்று. ஆகவே தான் இந்த தவக்காலத்தை நிறைவு செய்து இப்பொழுது நம்ம பாஸ்கா காலத்திற்குள்ளே நுழைந்திருக்கிறோம். உயிர்ப்பின் காலம், உயிர்ப்பின் காலத்திலே நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு அடையாளமான ஒரு விஷயம், என்னிடத்திலே உள்ளது எது? இன்றைக்கு நம்ம தீமைகளை எல்லாம் நம்ம இந்த தவக்காலத்தில் களைந்து விட்டு ஒரு புதிய ஆசீர்வாதத்தை தேடி நம்ம பயணிக்கிறோம். இப்போ நமக்குள்ளே எதை வைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு வெளிப்பட போகிற ஆற்றல். ஆகவே இந்த காரியங்களை எல்லாம் இந்த நாட்களில் சிந்திக்க, இந்த சிறப்பான பாஸ்கா காலத்தில் உங்களையே நீங்கள் மீண்டுமாய் என்ன செய்யணும்னா ரீஃபில்லிங் என்று சொல்லுவாங்க. தவக்காலத்தில் நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டாச்சு, தவக்காலத்தில் பாவங்களை தூக்கி போட்டாச்சு, வேதனைகளை தூக்கி போட்டாச்சு, மன்னிக்க முடியாத நிலையை தூக்கி போட்டாச்சு. தூக்கி போட்டவங்களுக்கு தான் நம்ம சொல்கிறோம், தூக்கி போடாமல் வச்சுருக்கிறவங்க இப்பையும் ஆண்டவர் கூப்பிட்டுட்டு தான் இருப்பார். அவர் தவக்காலம் முடிஞ்சிச்சு, இனிமேல் நான் வாங்க மாட்டேன் அப்படி சொல்ல மாட்டார். எப்போவுமே அவர் இருகரம் விரித்து காத்திருக்கிறவர். நம்முடைய திட்டத்தின்படி பயணிக்கிற பிள்ளைகளுக்காக நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த தீமைகளை எல்லாம் நம்ம வெளியில் விரட்டியாச்சு, வெளியில் போட்டாச்சு, இனிமேல் வேண்டான்னு சொல்லி நம்ம ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் வரீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா புதிய ஆசீர்வாதங்களை ரீஃபில் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ புதிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்குள்ளே வைக்கப்பட்டால்தான் நீங்களும் சொல்ல முடியும், என்னிடம் உள்ளது எது இதுதான் இருக்குது நான் தரேன். அப்போ உன்னிடம் உள்ளது எதுவாக இருக்க வேண்டும் என்று நாம் சிந்திக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்கள், நற்செய்தியில் நம்ம பார்க்குறோம் அந்த எம்மாவூஸ் பயணம், மிக அருமையான ஒரு நற்செய்தி. இந்த பகுதியை நல்லா படித்து பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போது இரண்டு ஆண்டவருடைய பிள்ளைகள் போயிட்டுருக்கிறாங்க. அவங்க இந்த காரியத்தை குறித்து ரொம்ப கவலையோடு போகிறாங்க. அவங்க அந்த சம்பாஷணையில் நம்ம பார்க்குறோம், அவர்கள் ரொம்ப கவலையோடு உரையாடி கொண்டு போகிறாங்க. இயேசு நெருங்கி வந்து அவர்கள் யாருன்னு அவர் அறிந்து கொள்ள முடியல, அவங்களோட பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போது என்னத்தை பற்றி பேசுகிறீங்கன்னு கேட்ட உடனே அவங்க, உனக்கு தான் தெரியாதா, உலகத்துக்கு எல்லா இந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும்பா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல ஆரம்பிக்கிற போது அவங்க சொல்கிற அந்த வார்த்தையை பாருங்கள், வல்ல இறைவாக்கினர் அப்படின்னு அவங்க என்ன செய்கிறாங்க, இயேசுவை அவங்க அடையாளப்படுத்துகிறாங்க. நாசரேத்து இயேசுவை பற்றியேத்தான் பேசுகிறோம், கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ரேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் அறிந்து எதிர்பார்த்திருந்தோம். அப்போ அவங்களுடைய அந்த அடையாளம் பாருங்கள், அவர் மெஸ்ஸியா என்று அவங்களால் உணர முடியல. அவர் ஒரு இறைவாக்கினர், வல்ல இறைவாக்கினர்களில் பெஸ்ட்டு, அதான் வல்ல இறைவாக்கினர். அந்த வார்த்தையை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. அப்போது அவங்க என்ன செய்யலை, இயேசு சுவாமி எவ்வளவு தூரம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தும் அதை உணர்ந்து கொள்ள முடியாத கண்கள் அடைக்கப்பட்ட நிலையிலே தான் அவங்க இருந்தாங்க, அறிவு அடைக்கப்பட்ட நிலையில் அவங்க இருந்தாங்க. என் அன்பு மகனே மகளே, இத்தனை ஆண்டுகள் நாம் கடந்து போய் கொண்டிருந்தாலும், இயேசு இறந்து உயிர்த்து நம்ம வேத புத்தகம் எல்லாம் நம்மளுடைய ஆண்டாண்டு தலைமுறை தாண்டி நம்ம கரங்களில் வந்து நம்ம திரும்பி பார்க்குற போது இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படி நடந்துச்சான் என்று சொல்லுகிற போது, நாம் இத்தனை ஆண்டுகளை கடந்து வந்த பிறகும் நாமும் பல நேரத்தில் அந்த சீடர்களுடைய நிலையில் தான் நம்ம இருக்கிறோம். அவர்கள் யாரென்று அறிய முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அதே மாதிரி தான் நமக்கும் ஆண்டவருடைய திட்டங்களோ ஆண்டவருடைய வெளிப்பாடுகளோ அறிய முடியாதபடி கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிற வேதனையை நம்ம பார்க்குறோம். அதனால் இயேசு அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவார்னு எப்போ அவங்க அப்படி நினச்சி கொண்டிருந்தாங்களோ அதே மாதிரி இன்றைக்கும் நினைக்கிற மக்கள், ஏன்னா கடவுள்கிட்ட போனால் எனக்கு இந்த மேஜிக் பண்ணலை, அவர் இந்த நன்மையை எனக்கு கொடுக்கலை, என் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் காப்பாற்றலை. பாருங்கள், ஆண்டவரை நம்ம எதிர்பார்த்திருக்கிற ஆண்டவரை நம்ம வந்து எப்படி நோக்கி இருக்கிறோம் என்று நம்மளுடைய உள்ளார்ந்த அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு இப்படி தான் காட்டி கொடுக்குது நம்ம யாருன்னு. சீடர்கள் அப்படி தான் யோசிச்சிருந்துருக்கிறாங்க, ஏதோ செபதேவியின் மக்கள் தான் வந்து யோசித்தாங்க அல்லது ராயப்பர் தான் சொன்னார் அப்படின்னு இல்லை, எல்லாருக்குமே இந்த உணர்வு இருந்திருக்கு. அவர் இஸ்ரேலை காப்பாற்ற போகிறார். எருசலேமுடைய வீதிகளுக்குள்ளே இயேசு போகிற போது அவரை அவர்கள் பாட்டு பாடி அவர்களுக்கு ஒரு அரச மரியாதையை கொடுத்து அவர்கள் கூட்டி கொண்டு போனார்களே, அந்த அரச மரியாதையினுடைய அழுத்தம் அவர்களுடைய உள்ளத்தில் என்னவாக இருந்தது, இவர் அரசராய் வரப்போகிறார், இஸ்ரேலை காப்பாற்ற போகிற ஒரு அரசர் என்று தானே நினைத்தார்கள். இன்றைக்கும் நம்ம மனநிலையில் அதே மாதிரி எண்ணங்கள் மீண்டும் மீண்டும் ஓடிக்கொண்டே இருந்தால் ஆண்டவர் எப்படி நம்மளை காப்பாற்ற முடியும். இப்போ ஆண்டவர் ஒரு உயர்ந்த ஒரு அடைக்கலமாக நமக்கு முன்னாடி நிற்கிறார், அவர் உயரிய ஒரு கிருபைகளோடு கூட. அப்போ நம்ம பார்க்கும்போது கடவுளை வெறுமையான ஒரு உலகை சார்ந்த ஒரு அடையாளத்தை நம்ம கட்டுகளிலிருந்து விடுவிக்கிறவர் அப்படின்னு மட்டும் யோசிக்காமல் இன்னும் சற்று ஆழமான ஒரு விதமாக யோசித்து அவருக்குள்ளே நம்ம கடந்து வந்தால் கடவுளுக்கு அது பிரியமானதாக இருக்கும். அப்போ பாருங்கள், இயேசு பதில் சொல்கிறார் பாருங்கள், மெசியா தம் மாட்சி அடைவதற்கு முன் அவர் வார்த்தை எப்படி பயன்படுத்துகிறார் பாருங்கள். இயேசு, நீ சொல்கிற அந்த வல்ல இறைவாக்கினர் நான் இல்லைப்பா, மெஸ்ஸியா. இதோ ஆண்டவருடைய வார்த்தை இன்று சொல்லப்பட்டிருக்கிறது, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெஸ்ஸியா தாம் மாட்சியடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டும் அல்லவா? இப்போ அவர் எப்படி அடையாளப்படுத்தி காட்ட, தான் நம்ம தான் மெஸ்ஸியா, இந்த மெஸ்ஸியாவை நீ அறியாத இருக்கிறியே, அப்போ இந்த மெஸ்ஸியா இப்படியெல்லாம் துன்பப்படணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இறைவாக்கிருத்தைகளை எல்லாம் விளக்குறார். பழையேற்பாட்டினுடைய ஆழத்தை அவர் விளக்குறார். மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். பாருங்கள், அப்போது அந்த காரியங்கள் எல்லாம் பாருங்கள், வெளிப்படுத்தப்பட்ட நம்முடைய அடையாளங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது பழைய ஏற்பாட்டில், அது எல்லாமே சப்போர்ட்டிவ் டு த சல்வேஷன் ஆஃப் த ஹியூமன் கைண்ட், அந்த மனித இனத்தினுடைய மீட்புக்கான ஒரு சப்போர்ட்டிவ் எலமெண்ட்ஸ். அது யாரால் நிகழ்த்தப்பட போகிறது? இயேசுவால். அப்போ இயேசுவை குறித்த காட்சிகள் தான் ஏற்கனவே பேசப்பட்டிருக்கிறது என்பதை இயேசு மிக தெளிவாக இந்த இடத்துல நமக்கு உணர்த்தி ஆண்டவர் நமக்கெல்லாம் ஒரு ஒரு அடையாளமாக நின்று கொண்டிருக்கிறார். அப்போது இந்த நேரத்தில் தான் அவர் என்ன செய்கிறாரு, பந்தியில் அமர்ந்து அவர்களுடைய அப்பத்தை எடுத்து அவர் வானு உயர்த்தி நன்றி செலுத்துகிற அந்த அப்பத்தை பிடுகிற போது அவருடைய கண்கள் திறந்தது. அப்போ அந்த அப்பம் பிடுகிற நிகழ்ச்சி கூட திரு அவைக்குள்ளே எப்படி வந்ததுன்னு சொன்னால், இதோ ஆண்டவர் இப்படியாக தன்னை அவர் விளங்க செய்திருக்கிறார். ரா உணவின் போது செய்ததை எம்மாவுசின் போது அவர் என்ன செய்கிறார், அதை தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு போய் இதை செய்தால் நம்முடைய கண்கள் திறக்கும் என்கிற அடையாளத்தை காட்டியிருக்கிறார். என் அன்பு தேவ சமூகமே, இதோ இந்த அருமையான நாளில் நாம் யோசித்து கொண்டிருக்கிற தலைப்பினுடைய ஆழம் இதுதான், உன்னிடம் உள்ளது எது? சீடர்களிடத்தில் எது இருக்க வேண்டுமோ அது இல்லை, அதைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அவர்கள் மெஸ்ஸியா என்கிற அந்த மெஸ்ஸியாத்துவம் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்திருக்கணும், ஆனால் இல்லை. அவர்கள் ஒரு இறைவாக்கினர் இதை செய்கிறாரு அப்படின்னு நினைத்தாங்க. மெஸ்ஸியா தான் விடுவிக்க வேண்டும் என்பதை அவர்கள் அறிய முடியாதிருந்தாங்க. ஆனால் மெஸ்ஸியா வருவார் என்று நம்பினாங்க. ஆனால் அவருடைய வார்த்தையில் அந்த மெஸ்ஸியா என்கிற வார்த்தையினுடைய ஆழம் அவர்களுக்கு வெளியில் வரலை, அது உள்ளத்தில் இல்லை, அதனால் வெளியில் வரலை. அப்போ பாருங்கள், அவங்க அந்த வேதத்தை குறித்த அறிவில் ரொம்ப குறைவான ஒரு ஞானத்தோடு இருந்தாங்க. ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அந்த வேதத்தை குறித்த ஞானத்தை இந்த இடத்துல வைக்கிறார். இன்றைக்கி நமக்கும் பலருக்கும் அப்படி தான். பழைய ஏற்பாடு என்ன சொல்லுது, புதிய ஏற்பாடு என்ன சொல்லுது, இறைவாக்கருடைய புத்தகம் என்ன சொல்லுது, அந்த வரலாற்று நூல்கள் என்ன சொல்லுது, இன்றைக்கி பைபிளில் எத்தனை புஸ்தகம் இருக்குது, என்னென்ன புஸ்தகங்கள் நம்ம வந்து கண்டிப்பாக அதை வாசிக்கணும், எல்லாம் இதெல்லாம் அறிய முடியாத நிலையில் நம்மெல்லாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். நம்முடைய வயது எத்தனைன்னு நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. அத்தனை வருஷமாக இந்த பைபிள் நம்ம கடைய கையில் இருக்குது, ஆனால் அந்த வேதத்தை குறித்து அறிவில்லாமல் நம்ம இருந்தோம் அப்படின்னா கடவுள் எப்படி நம்மை வந்து ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால தான் இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு விளக்கி கொண்டு இருக்கிறார். இன்றைக்கி பிலிப்பியர் எழுதப்பட்ட திருமுகத்தில் 1:2 நம்ம பார்க்குறோம் ஆண்டவருடைய வார்த்தை. 1:2 எனவே கிறிஸ்துவிடமிருந்து நீங்கள் ஊக்கம் பெற்றுள்ளீர்களா? அன்பினால் ஆறுதலும் தூயாவியினால் தோழமையும் பரிவுள்ளமும் இரக்கமும் கொண்டுள்ளீர்களா? அப்படியானால் நீங்கள் ஒரே எண்ணமும் ஒரே அன்பும் ஒரே உள்ளமும் கொண்டவராய் திகழ்ந்து ஒரு மனத்தவராயிருந்து என் மகிழ்ச்சியை நிறைவாக்குங்கள். இந்த மகிழ்ச்சியை நிறைவாக்குங்கள் என்கிற அடையாளத்தை வந்து பவுலடியார் வைக்கிறார். மகிழ்ச்சியை நிறைவாக்குறது, எல்லா மகிழ்ச்சியும் நிறைவான மகிழ்ச்சி அல்ல. அப்போது நீ எப்படிப்பட்ட பிள்ளையாக இருக்கணும், அன்பினால் ஆறுதலும் தூயாவியால் தோழமையும் பரிவுள்ளமும் இரக்கமும் கொண்டிருக்கிறீங்களா? அப்போ இதெல்லாம் அந்த தூய் இந்த உயிர்த்த இயேசு தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். கொடுத்து அந்த அனுபவத்தின் வழியாக மகிழ்ச்சியை நிறைவாக்குகிற ஒரு வல்லமை, அதைத்தான் எம்மாவோசு கடந்து சென்று கொண்டிருந்த பிள்ளைகளுக்கு கடவுள் கொடுக்கிறார். அன்பை கொடுக்கிறார், ஆறுதலை கொடுக்கிறார், விளக்கத்தை கொடுக்கிறாரு, கண்களை திறக்கிறாரு. இந்த அருமையான நாளில் நம்மளுடைய மகிழ்ச்சி நிறைவடைய நாமும் ஆண்டவர் காட்டிய விதமாக ஓடி உழைக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய யோவான் செய்தியில் பார்க்குறோம், 17:13 இப்போது உம்மிடம் வருகிறேன், என் மகிழ்ச்சி அவர்களுள் நிறைவாக இருக்கும்படி நான் உலகில் இருக்கும்போதே இதை சொல்கிறேன். அப்போ உலகில் இருக்கும்போதே அவர் என்ன சொல்கிறார், எதற்காக சொல்கிறார் என்று பார்க்குறபோது, அவர்கள் நிறைவாக, என் மகிழ்ச்சி அவர்களுள் நிறைவாக இருக்கும்படி. அப்போ இயேசுசாமியும் அந்த நிறைவான மகிழ்ச்சியை நோக்கி நம்மளை அழைச்சிட்டு போயிட்டு இருந்திருக்கிறார். அதுதான் அவருடைய நோக்கம். நிறைவான மகிழ்ச்சியை இந்த பிள்ளைகள் கண்டுணரணும் அப்படின்னு. யோவான் 1:16 கூட நம்ம பார்க்குறோம் பாருங்களேன். அதுக்கு முன்னாடி சீராக்கின் ஞான நூலில் ஒரு வார்த்தையை பார்க்குறோம். 42:25 இறைவசனத்தில், ஒன்று மற்றொன்றின் நன்மையை நிறைவு செய்கிறது, அவருடைய மாட்சியை நிறைவாக காண்பவர் எவர். இந்த உலகத்தில் பாருங்கள், எல்லாமே ஒன்று மற்றொன்றினுடைய நிறைய காரியத்தை நிறைவு செய்கிறது. ஒரு நன்மை இன்னொரு நன்மையை நிறைவு செய்கிறது அப்படின்னு நம்ம ஞானத்தினுடைய அந்த நூல் சீராக ஞானம் வெளிப்படுத்துகிறது. அப்படி வெளிப்படுத்தின அந்த இடத்துல இன்னொரு அடையாளம் நாம் பார்க்குறோம், அவருடைய மாட்சியை நிறைவாக காண்பவர் இவர். அப்போது அந்த நன்மைத்தனம் வந்து நமக்கு அடுத்த நிறைவை கொடுத்து கொண்டு இருக்கிறது, இன்னொரு மகிழ்ச்சியை அதை அடையாளப்படுத்துகிறது. அப்படி இருக்கிற ஒவ்வொரு காரியமும் நம்மை நிறைவை நோக்கி கொண்டு சென்று கொண்டு இருந்தாலும் கடவுளுடைய நிறைவை நீ பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிற அந்த வசனம் இன்னைக்கு நம்மளுடைய உள்ளத்தில் நம்ம வைக்கணும். யோவான் 1:16 பார்க்குறோம், இவரது நிறைவிலிருந்து. அப்போது இந்த ஞானம் சொல்லுகிற காரியத்தை கூட நமக்கு பொய்யாக்கி கொடுக்குற, அதாவது அதை வந்து இல்லாமலாக்கி அதையும் நிறைவாக்குகிற, இந்த இறைவசனத்தையும் நிறைவாக்குகிற ஒரு வல்லமை எங்கே இருக்குதுன்னா, யோவான் 1:16 இவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம். பார்த்தீங்களா, அதனால தான் இயேசு சாமி என்ன செய்கிறாரு, நாம் நிறைவை நோக்கி போக வேண்டும் என்பதற்காக நம்மை அழைத்து கொண்டே இருக்கிறார். உயிர்த்த இயேசுவின் அனுபவம் அப்படிங்கிறது இதுதான். சீடர்கள் அந்த அனுபவத்திற்குள்ளே இருந்ததுனால தான் அந்த மனுஷனுக்கு அவங்க அந்த உதவியை செய்கிற போது அவங்க தங்கள் பெருமையை முன்வைத்து அல்ல, மாறாக நாங்கள் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து எதை பெற்றுக்கொண்டு எங்களுக்குள்ளே இருக்குதோ அதை உனக்கு தரோம் என்று சொல்லி அவர்கள் நற்செய்தியின் அடையாளங்களாக அருள் அடையாளங்கள் வழியாக அவர்கள் போதிக்கிற வார்த்தை அங்கே வல்லமை பெறும்படியாக ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்தார். உங்களுக்கு உதவி செய்வார், எனக்கும் உதவி செய்வார். எப்போ நாம் இதே மனநிலையோடு ஓடுகிற போது, நான் நிலம் வாங்கணும் சாமி, நான் வீடு கட்டணும் சாமி, நான் வந்து நல்லா சாப்பிடணும், என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடக்கணும், என் பிள்ளைகளுக்கு குழந்தை பிறக்கணும், பாருங்கள் இதெல்லாம் வேண்டான்னு நம்ம சொல்லலை. ஆனால் நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் இந்த வட்டத்துக்குள்ளேயே ஒரு சதுரத்துக்குள்ளே நின்றுடுச்சு அப்படின்னா, நான் உயரிய ஒரு அடையாளமாய் உயிர்த்த இயேசுவின் அனுபவத்தை பெற்று யாருக்கு என்ன செய்ய போகிறேன்? அப்போ அந்த அனுபவம் நமக்கு செயல்படாத அனுபவத்தை கடவுள் யார்கிட்டையும் கொடுக்க மாட்டார். செயல்பாடு உள்ள விசுவாசத்தோடு இருக்கிறவங்களுக்கு தான் கொடுப்பார். செயல்பாடு உள்ள விசுவாசம்தான் உண்மையான விசுவாசம், செயல்பாடு இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். அப்போது கடவுள் உயிர்த்த அனுபவத்தை சீடர்களுக்கு கொடுத்தாரு, சீடர்கள் ஓடினார்கள் உலகெங்கும். இன்றைக்கு நீங்களும் அந்த உயிர்த்த இயேசுவின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க, அந்த அனுபவத்துக்கு விரும்பி கேளுங்க, அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பெற்றுக்கொண்டவுடன் ஆண்டவருடைய பெயராலே நீங்கள் என்ன செய்யணும், அவருடைய மகிழ்ச்சியின் அடையாளமாய் நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கணும். அப்போது உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை தான் நீங்கள் கொடுப்பீங்க. அப்போ உன்னிடத்தில் இருப்பது உயரிய அடையாளமாக இருக்கிறதா அல்லது ஒன்றுமில்லாத உலகத்தை சார்ந்த அடையாளமாக இருக்கிறதா? இலைகள் வகையாக அங்கே இருக்கிறாங்க ஒரு குடும்பம், என்னால் முடிஞ்சது இவ்வளோ தான், இந்த காசு வச்சுக்கோ, இந்த சோறு நான் கொஞ்சம் போடுறேன், இந்த பொருள் தாரேன், இதெல்லாம் உலகத்தினுடைய ஒரு விடுதலையின் அடையாளங்கள். ஆனால் உலகத்தை கடந்த ஒரு விடுதலையின் அடையாளம் அது என்ன என்பது உங்களுக்குள்ளே இருக்கணும், உங்களுக்கு தெரியணும். அப்போத்தானே நீங்கள் உயிர்த்த இயேசுவின் பிள்ளைகளாக ஓட முடியும். இந்த அருமையான திருப்பலியில் யோசித்து பாருங்கள், நானும் ஓடணும். ஒரு வாலிப பிள்ளையாக இருக்கிறீங்களா, ஆண்டவருக்குள்ளே நீங்கள் யோசித்து ஆண்டவர்கிட்ட கரம் உயர்த்தி மன்றாடுங்க. ஆண்டவர் உங்களுக்கும் வெளிப்படுத்துவார், உன்னிடம் உள்ளது எது, என்னுடைய பெயராலே நீ எதை கொடுக்க முடியும் என்பதையெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அப்படி வெளிப்படுத்துகிற போது அந்த வெளிப்பாடுகளின் பிள்ளைகளாக நீங்கள் ஓடி வெற்றியடைந்து இந்த உயிர்த்த ஆண்டவருக்கு மாற்றி கொடுப்பீங்க. அந்த அபிஷேகமான ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைவாக கிடைக்க இந்த திருப்பலியில் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.